இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு திராட்சை தோட்டம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். திராட்சை தோட்டம் அப்படின்னு சொன்னால் ஊழியக்களம். இன்றைக்கி பேச போகிற தலைப்பு வந்து ஊழியக்காரங்க மத்தியில் பேச வேண்டிய தலைப்பு, ஆனாலும் இது எல்லா ஜனங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஊழியத்தினுடைய பங்காளிகளாக தான் நம்ம விசுவாசிகளும் இருக்கிறோம். அப்போ ஊழியக்காரன் ஒருவன், அப்போ ஊழியத்தில் பங்கடையவர்களும் ஊழியத்தில் பங்காளிகளாக இருக்கிறார்கள், விசுவாசிகளும் அதனுடைய பங்காளிகளாக இருக்கிறார்கள். அதனால் ஊழியத்தை பற்றி தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு ஊழியம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வருகிற நாட்களிலே இந்த ஊழியம் எப்படிப்பட்ட நிலைமையிலே மாறப்போகிறது என்கிற காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திப்போம். மத்தேயு 21 மத்தேயு 21:33-44 வரை எழுத்தவர்கள் வாசிக்கலாம். இல்லை, மத்தேயு 21:33. இங்கே நாம் வாசிக்கிறோம், திராட்சை தோட்டத்தை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை உவமைகளாக எல்லா ஜனங்களுக்கும் சொன்னார். அப்படி சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறதையும் ஒரு உவமையாக சொல்கிறார். அப்படின்னா அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இங்கே கடைசியிலே தன்னுடைய குமாரனுக்காவது அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய குமாரனையும் அனுப்பினார். அந்த குமாரனை என்ன பண்ணாங்க, இவன் சுதந்திரவாளி, இவனை கண்டிப்பாக நாம் கொலை பண்ணி இது நம்ம சொந்தமாக்கி கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் செய்தார்கள். அப்போ தன்னை குறித்து நடக்க போகிற காரியத்தை அன்னைக்கு மறைமுகமாக அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். அப்போ ஊழியத்தினுடைய மொத்த வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் இதுக்கப்புறம் வந்து தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா 1000 ஆட்சி, அதில் ஊழியம் எப்படி இருக்குங்கிறத குறித்து ஒரு மொத்தமான ஒரு கட்டுரையை அல்லது மொத்த தலைப்பில் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையில் சொல்கிறார். அப்படி நாம் பார்க்கும்போது 33 வாசிப்போம். அதே தான் ஆ போதும். வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷன் இருந்தான். அப்படின்னா எஜமான் இந்த எல்லாத்துக்கும் எஜமான், அப்படின்னா அயலாண்ட மொத்தத்துக்கும் எஜமான் அவர் இருந்தார். அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, அப்படின்னா ஒரு நல்ல ஊழிய களத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து, ஏன்னா அதுக்குள்ளே வந்து தேவையில்லாத காரியமெல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற வேலி அடைத்து ஒரு ஆலையை நாட்டி, அப்போ திராட்சை தோட்டத்தில் வர்றது எல்லாத்தையும் அந்த ஆலையில் போட்டு ஆட்டி நல்ல திராட்சை ரசம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலையை நாட்டி ஒரு கோபுரத்தை கட்டி, கோபுரங்கிறதுனா நல்ல ஒரு பெரிய வீடு, டவர், இங்கிலீஷில் சொல்லப்போனால் டவர், நாலு பேர் வந்துட்டு போகிற மாதிரியும் இருக்கிற மாதிரி கட்டி அதைய தோட்டக்காரருக்கு குத்தையாக விட்டு பிரதேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னா. ஊழியம் இந்த உலகத்தில் யாருக்குமே சொந்தம் இல்லை, எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு இருந்து அதை செய்ய வேண்டியது தான். இப்படி புறதேசத்துக்கு போயிருந்தார் அப்படின்னா புறதேசம்னா பரலோகத்துக்கு போயிருந்தார். அப்போ இன்றைக்கி ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாருமே ஊழியத்தில் கொஞ்சம் வருமானம் வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் ஆத்மாக்கள் வந்ததுக்கப்புறம், அல்லது ஊழியத்தில் கொஞ்சம் பிரபலமானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, ஊழியம் நம்மளுக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஊழியம் எல்லாத்துக்கும் குத்தகையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழியத்துக்கு எஜமான ஒருத்தர் இருக்கிறார், மெய்ப்பனில் பிரதான மெய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறார், நாம் எல்லோரும் அவர் கீழே வேலை செய்கிற மெய்ப்பர்கள் தான். இந்த கீழே வேலை செய்கிற மெய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திராட்சை தோட்டத்தை எப்படியாவது நம்மளுக்கு சொந்தமாக வாங்கிக்கணும் அப்படிங்கிறதான் எண்ணம். நம்மளுக்கு இந்த திராட்சை தோட்டத்தை சொந்தமாக வச்சுக்கணும், ஏன்னா இதில் நிறைய வருமானம் வருது. இந்த வருமானத்தை சொந்தமாக்கிட்டால் நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஆனால் குத்தகைக்கு எடுத்து என்ன பண்ணணும், வருஷா வருஷம் அல்லது வார வாரம் அல்லது மாதம் மாதம் அந்த குத்தையை யார்கிட்ட வாங்கியிருக்கிறோமோ அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும். ஆனால் இந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிற ஆட்கள் என்னுடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குத்தக பணம் அவனுக்கு கொடுக்கக்கூடாது, அதை நம்மளே வச்சுக்கணும். குத்தக பணம்னு சொன்னால் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குறார், யாருக்காவது சொல்ல முடியுமா? ஆத்ம ஆதாயம் வந்து குத்தக பணம் இல்லை, அது அவருக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா ஆத்மாக்கள் அவருடையது, அது ஒரு மனுஷன் வந்து அவருக்கு கொடுக்க முடியாது. இல்லை, தசம் பாகம் இல்லை, இல்லை அதுலேயும் பதில் வரல. இல்லை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குத்தக பணம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு துதி கணம் மகிமை செலுத்தணும். இது என்னுடையது அல்ல இந்த ஊழியம், இது ஆண்டவருடையது. அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் சொல்லுகிறார், ஜனங்கள் தேவனால் வருகிற மகிமையை பார்க்கலும் மனிதனால் வரும் மகிமையை எதிர்பார்க்கிறார்கள். அப்போ தேவனோடு இணைந்திருந்தால் தான் தேவனால் வருகிற மகிமையை எதிர்பார்ப்பார்கள். அப்போ மனுஷர்களுக்கு முன்பாக மகிமை தேடும்போது இவர்கள் எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்துவார்கள்? அப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதி கண மகிமை செலுத்தணும், அதோடு கூட தசம்பாக காணிக்கையும் ஊழியக்காரங்க செலுத்தணும். இப்படியாக குத்தக பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் தெரியும் இது நம்ம வந்து குத்தகைக்கு இருக்கிறோம், நம்ம சொந்தமாக ஒரு நாள் எடுக்க முடியாதுன்னு. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியத்தை சொந்தமாக எடுத்துக்கிட்டாங்க, தேவனுக்கு துதிக்கான மகிமையை செலுத்தலை, அந்த தசம்பாக காணிக்கையெல்லாம் அவங்களே எடுத்து அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. ஏசையா 5:1-4 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். போதும் போதும். அப்போ திராட்சை செடி வந்து இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா, நல்ல பழம் கொடுக்க மாட்டேங்குது. திராட்சை செடி நல்ல பழம் கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுது, கசப்பான பழங்களை கொடுக்குது. எப்படி கசப்பான பழங்களை கொடுக்குது? கிரிகளில் நல்ல கிரிகள் இல்லை, கெட்ட கிரிகள் தான் வெளிப்படுது ஊழியத்தில். அது ஊழியக்காரன் வந்து மேல் ஊழியத்தில் வந்து தீர்க்கதரிசிகள் முதல் மூப்பர்கள் வரை, அல்லது மேலிருந்து கீழே வரைக்கும், மேல் அதிகாரத்திலிருந்து கீழ் வரைக்கும் எல்லாருமே பொய்யராக இருக்கிறார்கள். இப்போ இதில் விசுவாசிகளும் இதில் உள்ளடங்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கனி வந்து கொடுத்தாதான் நல்ல திராட்சை செடி. அது இங்கே நாம் வாசிக்கிறோம், உயர் நற்குல திராட்சை செடியை நாட்டி. இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இருக்கிறதுலே நல்ல வெரைட்டி, நல்ல பெஸ்ட் குவாலிட்டி. அது என்னென்னா நோபல் வைன் சொல்லி போட்டிருக்கு. நோபல் வைன், ராஜரீகமான ரசத்தை கொடுக்கக்கூடிய ராஜரீக நிலைமையில் இருக்கிற திராட்சை செடியை ஆண்டவர் நட்டினார். ஆனால் அது என்ன பண்ணுறான், இப்போது கசப்பான பழங்களை கொடுக்குது. எப்படி கசப்பான பழங்களை கொடுக்கும்? திராட்சை தோட்டத்தில் யாராவது வேலை செஞ்சவங்க இருக்காங்களா? இந்த பகுதியில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற செடியினுடைய வேறு பகுதியில், ஏன்னா திராட்சை செடியினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, வேரில் இருக்கிற என்ன சார் இருக்குதோ அதை உறிஞ்சி மேலே கொண்டு வர்றது தான் அதனுடைய வேலை. அப்போ அது பக்கத்தில் வந்து வேறு ஏதாவது செடி வளர்ந்துருந்தது, களைகள் வளர்ந்துருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேர் இருக்கும், அந்த வேரில் இருக்கிற சாரை இது உறிஞ்சிடும். அந்த உறிஞ்சி கொண்டு வந்து மேலே அந்த பழத்தினுடைய சுவையில் கொடுத்துரும். அதனால தான் திராட்சை செடியை வந்து எப்போவுமே திராட்சை தோட்டத்தை ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவாங்க. ஒரு கிளை ஒரு களையும் வளராதபடி பார்த்துக்குவாங்க. பக்கத்தில் எந்த ஒரு சின்ன செடியும் வளராமல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா அது வளர்ந்ததுன்னா திராட்சை பழத்தினுடைய சுவையை அதுக்கு எடுத்துரும். இப்படியாக இன்று அப்படின்னா, இன்றைக்கி ஊழியத்தில் வந்து ஊழியம் வளர்ந்துட்டு இருக்கும்போது ஊழியத்தில் நற்கிரியைகள் காணப்பட வேண்டும். அப்போ நற்கிரியைகள் காணப்படாமல் தீமையான கிரியைகள் காணப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊழியம் வந்து தேவன் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி தான் செய்யணும். அதை விட்டு போட்டு உலக காரியங்களை அல்லது களைகளை, தேவையில்லாத காரியங்களை, உபயோகம் இல்லாத காரியங்களை, நிறையா காரியங்களை இன்றைக்கி நிறைய பேர் சபைக்குள்ளே கொண்டு வந்து போட்டு சபையை வந்து வளர்த்தி எடுக்கணும், அல்லது சபை வளரணும், இந்த பகுதி ஜனங்களுக்காக ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்யணும், இந்த ஜனங்களுக்கு ஏற்றபடி இந்த சபையை வழிநடத்தி கொண்டு போகணும்னா நாம் இந்த சபையினுடைய ஆராதனை ஒழுங்கில் பிரசங்கத்தில் சில மாற்றங்களை செஞ்சாதான் இந்த ஜனங்களுக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஏதாவது கலப்படம் பண்ணினானா அதுதான் களைகள். இப்படி களைகள் வளரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிரிகள் வெளிப்படும் போது நல்ல கிரிகளாக வெளிப்படாது. அப்போ அது கசப்பான பழங்களை கொடுக்கிறது. அப்போ இன்றைக்கு வந்து இந்த கசப்பான பழங்கள் வந்திருக்கிறது அல்லது நல்ல கிரிகள் வெளிப்படவில்லை, என்ன காரணமாக இருக்கும்? ஏதாவது காரணம் இருக்கணும்ல, என்ன காரணம்? கசப்பான பழம் வந்துருச்சு, களைகள் நிறைய வளர்ந்துருச்சு. களைகள் நிறைய வளர்றதுக்கு என்ன காரணம்? ஆமாம், திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யறதில்ல. ஆமாம், பழம் மட்டும் பறிக்கிறதுக்கு வந்துடலாம். பழம்தான் முக்கியமான குறிக்கோளை ஒழிய திராட்சை தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றணும், அது களைகள் வளர்ந்துருக்குதான்னு பார்க்கணும், அது சுத்தம் பண்ணணும், அதை பாதுகாக்கணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சால் தான் அது நல்ல பழங்களை கொடுக்கும். அப்போ ஊழியத்தில் தேவன் சொன்ன காரியங்களை எல்லாமே தெளிவாக சிந்தித்து தியானித்து செயல்பட்டாதான் ஊழியத்தில் நற்கிரிகள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமையை முடிஞ்சன்னா, ஆராதனை முடிஞ்சன்னா புறப்பட்டு போனாங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பைபிள் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. அது விசேஷமா பார்த்தீங்கன்னா ஆயத்த நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமையாவது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருந்து அந்த காரியங்களை என்ன ஏதுங்கிறது சிந்திக்கணும், தியானிக்கணும். அதுவும் இல்லை, திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேறொரு உலகத்தில் வாழ்கிறாங்க ஊழியக்காரங்கள்லாம், வேறொரு உலகத்தில் வாழ்கிறாங்க. ஊழியக்காரங்கிற அடையாளத்தில் அல்லது அந்த போர்வையில் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் திங்கக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் செய்கிறாங்க. ஆனால் ஜனங்கிட்ட வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிற்கும்போது ஒரு வார்த்தை எடுத்து பேசுகிறாங்க. அதுக்கு உதாரணம் பைபிள்லேருந்து எடுக்கிறதில்ல, கடன் வாங்கி கழித்தல். வெளியிலிருந்து தான் கடன் வாங்கிறது, உலக பிரகாரமான உதாரணங்களை தான் கொண்டு வர்றது. அப்போ இந்த உலக பிரகாரமான உதாரணங்கள் கொண்டு வரும் பொழுது அந்த பிரசங்கம் எப்படி இருக்கும், கசப்பான ரசமாக இருக்கும். நம்ம கேட்கும் போதே நம்மளுக்கே தெரியும் இதில் ஏதோ கசப்பு கலந்துருக்குதே, கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இல்லையே, இது தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் எப்படி இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி அது உண்மையான சுவை இல்லையே அப்படிங்கிறது கேட்குறவங்களுக்கு நல்லா புரியும். வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தெரியும். வேதத்தை வாசிக்காதவங்களுக்கு சிந்திக்காதவங்களுக்கு என்ன புரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி தான் இன்றைக்கி வந்து கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு போகிறாங்கன்னா அந்த கூட்டம் கூட்டமாக போகிற எல்லா ஜனங்களும் பைபிள் படிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல, தேவனுடைய காரியங்கிறது என்னங்கிறது ஆலோசனை பண்ணுறதில்ல. அதே மாதிரி என்ன பண்ணுறான்னா ஊழியக்காரன் அதே மாதிரி தான், அவனும் அதே மாதிரி தான், பைபிள் படிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சுன்னா பிரசங்கம் அப்படியே வல்லமையோடு வெளிப்படும். எப்படி வல்லமையோடு வெளிப்படும், உலக உதாரணங்களோட எதையாவது ஒன்று வச்சு எப்படியாவது உபயோகித்து ஒரு வசனத்தை ரெண்டு வசனத்தை சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி ஜனங்களை வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சிரிக்க வச்சு அனுப்பிவிட்றது. திரும்பவும் போனாங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி தான், பைபிளையே தொட மாட்டாங்க, ஏன்னா நேரம் இல்லை. ஊழியக்காரனுக்கு எப்படி நேரம் இல்லையோ அதே மாதிரி விசுவாசிகளுக்கு நேரம் இல்லை. வேலை வேலை வேலைன்னு சொல்லி போய் யாருக்கும் வந்து வேலை நேரம் இல்லை, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எப்போ பைபிள் படிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் அப்படி வரும்போது அப்போ தான் கொஞ்சம் சிந்திப்பாங்க, ஓஹோ ஆண்டவருடைய வசனம் இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து ஆண்டவரை தேடுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. இப்படியாக இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரனை அப்படி தான் பண்ணுறான், விசுவாசிகளும் அப்படி தான் இருக்காங்க. எரேமியா 25 4 7 வரை. போதும் அப்போ இங்கே திராட்சை தோட்டத்தினுடைய குத்தகை பணத்தை வாங்கிறதுக்கு யார் வர்றா, குத்தகை பணம் கேட்கறதுக்கு யார் வருவா, எஜமானுடைய ஊழியக்காரங்கள். அந்த எஜமானுடைய ஊழியக்காரங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, குத்தகை பணம் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க குத்தகை பணத்தை, எப்படி கேட்பாங்க, அந்த குத்தகை பணத்தை கொடுத்தா இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுவான், கொண்டு போய் அங்கே கொடுப்பான். ஆனால் குத்தகை பணத்தை எப்படி கேட்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம், அதிகாரமாக கேட்பான். அது கரெக்டு, ஆமாம், அதை எப்படி கேட்குற முறை எப்படி இருக்கும்? பத்தில் ஒன்று காணிக்க, அதுக்கப்புறம் எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால், ஊழியக்காரங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரங்கள் ஊழியக்காரங்களிடத்தில் பேசும்போது அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பேசி, நீங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும், ஊழியத்தில் நீங்கள் மகிமையை எடுக்கக்கூடாது. ஊழியத்தில் வர்ற கன துதி கன மகிமை எல்லாமே நீங்கள் வந்து அதை எடுக்கக்கூடாது. அந்த ஊழியத்தில் வர துதிக்கான மகிமை எல்லாத்தையும் தேவனுக்கு செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் வர்ற தசம்பாகம் காணிக்கை எடுத்து அதுலேயும் நீங்கள் தசம்பாகம் காணிக்கையை பிரித்து வச்சு மற்ற ஊழியக்காரங்களை கொடுக்கணும், அல்லது மிகவும் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஊழியத்தில் வளர்ச்சியில் கஷ்டப்படுறவங்களுக்கு அதை நீங்கள் செய்யணும். அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை தேவனுடைய தீர்க்க தரிசிகள் ஊழியக்காரங்களை பார்த்தா மிகவும் அதிகாரத்தோடு சொல்லுவார்கள். அப்போ இன்றைக்கி வந்து திராட்சை தோட்டத்தினுடைய குத்தகையை கொடுக்காமல் திராட்சை தோட்டத்தை வந்து சொந்தமாக்குறவங்க எல்லாருமே, நாங்கள் சொந்தமாக சபை கட்டியிருக்கிறோம், எங்களுடைய சொந்த இடத்துல இருக்குது, அதனால் தசம்பாக காணிக்கையெல்லாம் எங்களுக்கு தான், இது எங்களுடைய சபை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புகழ்த்திட்டிருப்பாங்க. ஆனால் யாருடைய இடமா இருந்தாலும், யாருடைய கட்டினவங்களாக இருந்தாலும், திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் வந்து தேவன்தான். அப்போ ஏற்கனவே ஆண்டவர் பல தீர்க்க தரிசனை அனுப்பி தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், தேவனுக்கு துதிக்கான மகிமையை செலுத்துங்கள் என்று சொல்லும்போது ஜனங்களும் சரி ஊழியக்காரங்களும் சொல்லி தேவனுக்கு துதிக்கான மகிமையை செலுத்தாமல் தங்கள் மனம் போன போக்கிலே போய் தேவனுக்கு கோபம் உண்டாக்கினார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அவர் ஓமையில் சொல்லுகிறார், முதல்ல ஒரு ஊழியக்காரன் அனுப்புகிறாரு, திருப்பி ஒரு ஊழியக்காரன் அனுப்புகிறாரு, அப்புறம் அதே மாதிரி ஞானிகளையும் அனுப்பியிருக்காரு, தீர்க்க தரிசிகளையும் அனுப்பியிருக்காரு, நீதிமான்களை அனுப்பியிருக்காரு. தேவனுடைய ஊழியத்தை குறித்து திட்டமாய் போதிக்கும்படியாக, அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பை திட்டமாய் ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக, அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பை ஊழியக்காரர்களுக்கு திட்டமாக அறிவிக்கும்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் ஊழியக்காரங்களும் கேட்கல, ஜனங்களும் கேட்கல. இப்படியாகிறது குத்தகை பணம் செலுத்தாமல் இந்த திராட்சை தோட்டத்தை தங்களுக்கு சொந்தமாக அபகரிக்க முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு 23:34 மத்தேயு 23:34 போதும். எதுக்கு இந்த மாதிரி காரியங்களை செய்கிறாங்க இவங்க? தீர்க்க தரிசிகளையும் ஞானிகளையும் வேதபார இடத்துல உங்களிடத்தில் அனுப்புவேன், சிலரை கொன்று சிலரை சிலுவையில் அறிவீர்கள், சிலரை ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கூறு துன்பப்படுத்துவீர்கள். என்ன காரணம், என்ன தப்பு செஞ்சுருக்காங்க இவங்க? குத்தகை பணத்தை வந்து நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்தணும், ஊழியத்தை வந்து சுயமாக அபகரித்து கொள்ளக்கூடாது, ஊழியம் கர்த்தருடையது, நீங்கள் எல்லாரும் வேலைக்காரங்க தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த திராட்சை தோட்டத்தை அபகரிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கள்ல இவங்க, என்ன பண்ணுவாங்க? இப்போ என்னமோ பெருசாக சொல்கிறக்கு வந்துட்டார், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறோம், இப்போ வந்துட்டு இது வந்து ஆண்டவருக்கு கொடுக்கணுமாமா, புகழையும் துதி கனமயமையும் ஆண்டவருக்கு செலுத்தணுமாமா, இது எங்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோபமடைந்து, யார் இதையை கண்டித்து உணர்த்துறாங்களோ அந்த ஊழியக்காரங்களை ஊருக்கூறு அடித்து துன்பப்படுத்துவார்கள். அப்படி இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்தை கட்டி இந்த எல்லைக்கு தான் நீ வரணும், இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஊழியக்காரங்களுக்கு தடை வேற போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் தான், இனி இது வரைக்கும் தான் ஊழியம் செய்யணும், நீ அதுக்கப்புறம் வரக்கூடாது, இந்த சபை இந்த எல்லா வரைக்கும் தான் வரணும், இங்கே இருக்கிற ஆத்மாக்கள்லாம் இந்த பக்கம் தான் போகணும், இங்கே இருக்கிற ஆத்மாக்கள் அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குத்தகைக்கு கொடுத்த ஊழியத்தை இன்னைக்கு எல்லாம் சொந்தமாக எடுத்துக்கிட்டாங்க. சொந்தமாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வாரிசு முறைப்படி ஊழியத்தை கொண்டு போகிறாங்க. அது இன்னும் ரொம்ப கேவலமான காரியம். ஆமாம், அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளை, அப்புறம் அந்த அவர் வந்து பெரியவராயிட்டாலும் அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கிற பேரன் பேத்தி, அப்படி தான் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியில் வந்து ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு, இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வேதத்தை தெரிந்தவர்களுக்கு, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு ஊழியத்தை எடுத்துட்டு வாரிசு முறைப்படி ஊழியங்களை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் எத்தனை தான் சபைகள்லேருந்து கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாலும் அங்கங்கே பெரிய பெரிய டவரை கட்டிடுறாங்க. டவர்னால் எல்லாம் இங்கே வந்து ஜெபம்னா சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு இடத்த வாங்கி கட்டி விட்டுடுறாங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணால் போதும், எனக்கு ஒரு லெட்டர் போட்டால் போதும், உனக்கு பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடச்சிரும், உனக்கு வியாதியிலேருந்து விடுதலை கிடச்சிரும், உன்னுடைய சோதனையிலேருந்து வெளியில் வரணுமா, நீ பைபிள் படிக்காத, ஜெபம் பண்ணாத, ஒரு போஸ்ட் கார்டு எடு, ஒரு ஃபோன் பண்ணு, ஒரு இமெயில் அனுப்பு, உடனே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பின்னால் நீ எல்லாம் பங்காளராக சேர்ந்துக்கோ, ஜெபம் பண்ணுறது பைபிள் வாசிக்கிறது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து எனக்கு பணம் மட்டும் அனுப்பி கொடுக்கணும். ஆமாம், குத்தகைக்கு எடுத்தாலும் வந்து திராட்சை தோட்டத்தை அபகரிச்சும் இல்லாமல் அபகரிச்சதுக்கப்புறம் தன்னுடைய வாரிசுக்கு வேற அது கொடுக்குற சொந்தமாக, எனக்கு அப்புறம் நீ தான். ஆனால் ஊழியம் வந்து வாரிசுக்கு கிடையாது, தகப்பனுக்கு ஒரு ஊழிய அழைப்பு, மகனுக்கு ஒரு ஊழிய அழைப்பு. அப்படி ஊழியம் வந்து கர்த்தருடைய ஊழியம்னு சொல்லிட்டு செய்கிறவங்களுக்கு அது தாய் தகப்பன் சொல்லி உறவு முறைங்கிறத பார்க்காம ஆண்டவர் ஊழியத்தை கொடுப்பார். ஆனால் ஊழியத்தை வந்து அபகரிக்கணும்னு சொல்லி நினச்சி அபகரிச்சிட்டாங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு அவங்க மேலே எப்படி வரும். அப்படியாக இன்றைக்கு உண்மையான ஊழியக்காரங்களை நிறைய சபையில் பேசுறதுக்கு விட மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி நான் பண்ணுற பிரசங்கத்தை எங்கேயாவது சபையில் போய் பேசுனா ஏதாவது ஊழியக்காரன் விடுவானா, இவர் சும்மா இருக்கிற விசுவாசியும் கிளப்பி விட்டுட்டு போயிடுவார், இவர் ஒரு நாள் வந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவார், கடைசியில் இவங்கெல்லாம் நம்மளுக்கு எதிராக திரும்பி நம்மளுக்கு தசமாக காணிக்கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்குவாங்க. என்ன இவர் ஊழியக்காரங்களை பற்றி இவ்வளவு ரொம்ப வெட்ட வெளிச்சமாக பேசுகிறாரு, பைபிளில் இருக்கிறது தான் சொல்கிறோம். இப்படியாக தேவனுடைய காரியங்களை தெளிவாக பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரங்க அங்கங்கே இருக்காங்க. அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரங்க. அவங்க எப்பவுமே திராட்சை தோட்டத்தினுடைய குத்தகை பணம் எங்கே, தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதி கண மகிமை எங்கே, ஊழியம் கர்த்தருடையது, ஒரு மனுஷனும் ஊழியத்தை அபகரிக்க முடியாது, ஊழியத்தை வந்து நான் தான் பெரியாளன்னு சொல்லி பெருமை பாராட்ட முடியாது, அப்படி அவங்களுக்கு விரோதமாக யாராவது பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தசமாக காணிக்க கொடுக்க மாட்டாங்க, இவர் ஊழியம் செய்கிறது சரியில்லை, இவருக்கு வந்து என்ன பிடிச்சிருக்குது, ஒளியின் தூதனுடைய ஆவி பிடிச்சிருக்குது, அப்புறம் என்ன பிடிச்சிருக்கு, இவருக்கு என்னென்னமோ பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊழியம் எப்படி செய்கிறாங்க, இவர் எப்படி ஊழியம் செய்கிறா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாகவும் பேசுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க ஊழியத்தில். ஆமாம், கள்ளத்திற்கு தரிசிம்பாங்க, இல்லைன்னா சாத்தானுபாங்க, இல்லை அந்தி கிறிஸ்துன்றுவாங்க. ஊழியக்காரங்களை நீங்கள் நிறைய பேர் பார்க்கல, அதுதான் நாங்கள் வெளியில் போய் ஊழியக்காரங்களை நிறைய பேரை பார்க்குறதுனால ஊழியத்தில் வந்து நூதனமான முறைகளை கொண்டு வந்து எப்படியாவது பொருள் சேர்க்கணும், எப்படியாவது பொருள் சேர்க்கணும், அதெல்லாம் ஊழியத்தை ஒரு களமாக பயன்படுத்திட்டு இவங்க ரகசியமாக இறங்கி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டும் எந்தெந்த அளவுக்கு சுருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுருட்டுறதுக்கு பார்க்குறாங்க. உதாரணமாக ஒரு கல்யாணம் சொன்னால் உடனே நான் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருக்கிறேன், அது என்கிட்ட நீ பதிவு பண்ணிடு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு அரசாங்க சட்டத்தின்படி விவாதத்தை வந்து பதிவு பண்ணுன்னு அவசியமே இல்லை, அவங்கவுங்களுடைய மத சடங்கின்படி அந்த விவாகத்தை பண்ணிக்கலாம். யாராவது வெளிநாடு போகிறவங்களாக இருந்தால் அவங்க வந்து அரசாங்கத்தில் பதிவு பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சு அது வெளிநாடு போகலாம். மற்றபடி சாதாரண ஜனங்க பதிவு பண்ணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் 2000 கொடு, 3000 கொடு, நான் பொண்ணு பார்த்து தரேன், மாப்பிள்ளை பார்த்து தரேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாகவே எடுத்துகிட்டு நடத்துகிறாங்க. நிறைய ஊழியக்காரங்கிட்ட இது இருக்குது. அப்புறம் யாராவது பெரிய பெரிய ஆளுக்கு தெரிஞ்சாச்சுன்னா, நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கி தர்றேன், எங்களுக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியாக இன்றைக்கு ஊழியத்தில் வந்து ஆண்டவருக்கு துதி கணம் மகிமை செலுத்துறதை விட்டு போட்டு இன்றைக்கி தேவையில்லாத எல்லா காரியத்தையும் போட்டுக்கிட்டு சபையில் சபையும் கெடுத்து, சபையில் இருக்கிற விசுவாசியும் கெடுத்து, தானும் கெட்டதும் இல்லாமல் பழமொழி என்னமோ சொல்லுவாங்களாம்மா, குரங்கு தானும் கெட்டதெல்லாம் வனத்தையும் கெடுத்துதாம்மா, அந்த கதை. ஆமாம், குருடருக்கு குருடன் வழிகாட்டி தானும் குழியில் விழுந்தது இல்லாமல் மற்றவங்களையும் கொண்டு போய் குழியில் தள்ளுறது. சோத்திரம் ஏசி 5:4-6 வாசிப்போம். ஏசியா 5:4-6.
திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போவோம், அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெறிஞ்சலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார்.
போதும், இப்போ இந்த கசப்பான பழம் கொடுத்ததுனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு நான் அறிவிப்பேன். ஆமாம், நல்ல பழங்களை தரும் என்று காத்திருக்கும் போது அது கசப்பான பழங்களை தந்தது, அப்போ என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு அவரு யோசனை பண்ணுறாரு. நீ இந்த திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத வேலையை எந்த வேலையை செஞ்சால் இது நல்ல பழங்களை தரும், என்ன காரியங்களை செஞ்சால் நல்ல பழங்களை தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கே பதில் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. நல்ல பழங்களே கொடுக்காதுன்னா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவரே வந்துட்டார். இதை சரி பண்ணி எடுக்க முடியாது, ஏன்னா கோபுரத்தையும் எடுத்துட்டான், அபகரிச்சிட்டான், அந்த திராட்சை ஆலையும் எடுத்துட்டான், திராட்சை தோட்டத்தையும் பிடிச்சிட்டான். திராட்சை தோட்டங்கிறது ஊழியம், விசுவாசிகள். ஆலைங்கிறது என்ன? தசம்பாகம் காணிக்க. அப்புறம் கோபுரம்னா என்ன? ஹெட் ஆஃபீஸ், அப்புறம் பிரான்ச் சர்ச்சஸ். அதனால தான் இன்றைக்கி நிறையா ஊழிய ஸ்தலத்துக்கு பேர் டவர்னு வச்சுருக்காங்க. இங்கிலீஷ் பைப்பில் அது வந்து நல்லா க்ளீனாக போட்டிருக்கு, வைன் ப்ரஸ் அண்ட் டவர், ப்ரேயர் டவர். இது எல்லாத்தையும் அபகரிச்சாச்சு. அப்போ இதுக்கு என்ன வேலை செய்யலாம்னு யோசனை பண்ணி பண்ணி பார்த்து அவருக்கு எந்த வேலை செய்யணுங்கிறது அவருக்கே கண்டுபிடிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நான் என்னுடைய திராட்சை தோட்டத்தை செய்வதை நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் இதை படித்தாங்கன்னா, இன்றைக்கி படித்து மனம் திரும்பினா கூட அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கு. இப்போ ஆண்டவர் இன்றைக்கி ஊழியத்துக்கு என்ன செய்கிறார்? என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன் அப்படின்னா, ஊழியத்துக்கு இருக்கிற பாதுகாப்பை ஆண்டவர் முதல்ல எடுத்து போடுறார். ஊழியத்தினுடைய பாதுகாப்பை எடுத்து போடும்போது என்ன
ஆகுது?
உள்ள வந்துடும். வெளியில் இருக்கிற அரசியல்வாதியா, வெளியில் இருக்கிற அரசியல்வாதியா, அதுக்கப்புறம் படித்தவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு சபைக்கில் பூந்துருக்காங்க. எதுக்கு? பிரசங்கம் பண்ணுறதுக்கு. எலெக்ஷன் வந்தாச்சுன்னா அரசியல்வாதி உள்ளே போடுவான். மற்றபடி தேவையில்லாத காரியங்கள் ஏதாவது பண்ணோம்னா உடனே வந்துடுவாங்க அந்த மாதிரி ஆட்களும். உதாரணத்துக்கு என்ன பண்ணலான்னா, சில சபைகளில் 3 சீட் இருக்குது, இந்த மாதிரி வியாபாரம் இருக்குது, சின்ன சின்ன வியாபாரம் இருக்குது, அப்போ ஜனங்களை நிறைய பேர்த்த பார்க்கணும்னு சொல்லியாச்சுன்னா உடனே சபைக்கு வந்தால் போதும், இவங்க சொன்னால் அவங்க வாங்குவாங்க, அவங்க சொன்னால் இவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய காரியங்கள் ஒவ்வொரு சபையிலையும் இருக்குது. அது பல சபைகளுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். ஆமாம், அது எலெக்ஷன் டைம் வரும்போது நான் அது அவங்க கரெக்டாக இருந்துக்குவாங்க, அவங்க வந்து அங்கே பேசி நம்ம ஆளுகளாம் இங்கே போட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம ஜனம் இது, நம்ம பகுதி இது, இவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும், வேறு ஆளுக வந்தால் நல்லா இருக்காது, தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷன் இந்த ஆள் தான், நீங்கள் எல்லோரும் இந்த ஆளுக்கும் ஓட்டு போடணும்னு சொல்லி இங்கே பிரசங்கம் பண்ணிடுவார். அதனால் எங்கள் பாஸ்டர் யாருக்கு போட சொல்லியிருக்காரா, அங்கே தான் நாங்கள் போடுவோன்னு எல்லோரும் போட்டுருவாங்க. அது போன எலெக்ஷன்லேயும் நிறைய செய்தி வந்தது, பேப்பர்லேயும் வந்துச்சு. அதனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு என்ன செய்ய போகிறார்னா, முதல்ல வேலியை எடுத்து போட்டுருவார். சபையிலிருந்து ஆத்மாக்கள் ஓடுவதற்கு காரணம் என்ன, அங்கே வேலி இல்லை, பாதுகாப்பு இல்லை. அதனால தான் இந்த சபையிலிருந்து ஆத்மாக்கள் இன்னொரு சபைக்கு ஓடுது. வேலி இருந்ததுன்னா இந்த ஆடெல்லாம் ஓடுமா? பாதுகாப்பான இடத்துல இருக்கும், பாதுகாப்பான இடத்துல இருக்கும். வேலி இல்லாமல் இருந்தாங்க கூட ஆடுகள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படியும். வேற ஆட்கள் வந்து ஆட்களை திருட முடியாது. பக்க வழியாய் வருகிறவர்கள் எல்லாரும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார்கள். அப்போ வாசல் வழியாய் வருகிறவன் தான் மெய்ப்பன். வாசல்னு சொன்னால் தேவனுடைய பிரமாணங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையின் மூலம் வருகிறவர்கள் தான் நல்ல மெய்ப்பர்கள். பக்க வழியாய் வருகிறவர்கள் அப்படின்னா உலக பிரகாரமான உதாரணங்கள், டைலரிங் ஸ்கூல் வச்சு நடத்துறது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் வச்சு நடத்துறது, இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்குது. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எந்த சபை இருக்கிற இடம் எப்படியோ அந்த இருக்கிற ஜனங்கள் எத்தப்ப மாதிரி ஜனங்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த மாதிரி காரியங்களை உருவாக்கி கொடுத்தால் அவர்கள் சபைக்கு வருவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய திட்டங்களை மாற்றி 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 அந்த காரியங்களை செய்து சபைக்கு ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அது அந்தந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு பகுதி அது மாறுபடும். இப்போ கொஞ்சம் காசு இருந்ததுன்னா ஒரு 20 தையல் மிஷின் வாங்கி போட்டாச்சுன்னா போதும். பெரிய சபையும் கட்டி ஒரு 20 தையல் மிஷின் வாங்கி போட்டாச்சுன்னா 2 மாதத்தில் 1000 பேர் வந்துடுவாங்க. இலவச தையல் பயிற்சி, அவ்வளோதான், சபை நிறைஞ்சிடும். அப்புறம் எல்கேஜி யூகேஜி ஸ்கூல், அது நடத்துறதுக்கு தான் பர்மிஷன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாமே. ஈசல் மண் போனால் சிவகாசி பட்டாசு கம்பெனி மாதிரி அது எங்கே வேணால் வச்சு நடத்தலாம். அப்படி வந்து வேலியை எடுத்து போட்டதுனால உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்குது, சபைக்குள்ளே வந்திருக்கிறது, ஊழியத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. வேலியை எடுத்து போடுவேன், அது பேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். அடைப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு திராட்சை செடிக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கல்சுவல் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த வேரில் வந்து எதையுமே தாக்கிடக்கூடாது, வேறு எந்த காரணத்தை கொண்டு சேதமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வேருக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி ஒரு அடைப்பை வச்சுருப்பாங்க. அப்போ அதையும் ஆண்டவர் எடுத்து விட்டுறார். வேர் வந்து சேதம் அடைஞ்சால் அடையிட்டு பரவாயில்ல, அங்கே களை முளைச்சா முளைக்கிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு திராட்சை செடிக்கும் வச்சுருக்கிற பாதுகாப்பையும் ஆண்டவர் பிரிங்கி போடுகிறார். அதை பாழாக்கி விடுவேன், கிளை நறுக்கப்படாமலும். திராட்சை செடி வளர்ந்துக்கிட்டே போகுது, கிளை நறுக்குன்னா என்னாகும், புது கிளை வரும். புது கிளை வந்தால் என்ன நடக்கும், அதில் பூ வரும். இந்த ரோஜா செடி வளர்த்தனவங்களுக்கு தெரியும், ரோஜா செடி வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் 1 அடி 1.5 அடி வளர்ந்துச்சுன்னு பூ இல்லைன்னா உடனே கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டா போது வேறு கிளை வளரும், உடனே அதில் 1.5 அடி வளர்கிறதுக்குள்ளே உடனே பூ வந்துடும். அந்த மாதிரி எல்லா மரத்துக்கு இருக்குது, தென்னை மரத்துக்கு இருக்குது, மாமரத்துக்கு இருக்குது, எல்லா விதமான மரத்துக்கும் அந்த வந்து கிளைகளை நறுக்குவதற்குண்டான வேலைகள் இருக்கிறது. அப்படி சுத்தம் பண்ணாதான் நல்ல விளைச்சலை கொடுக்கும். மாமரத்துக்கு அதே மாதிரி தான், தேவையில்லாத எல்லா கிளைகளையும் ஒவ்வொரு வருஷமும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் திராட்சை செடிக்கு வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும், எதில் காய் இல்லை, எதில் பூ விடலை, எந்த கிளை வீணாக போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து உடனே அதை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி எடுத்து எடுத்து சுத்தம் பண்ணிகிட்டே வந்தோம்னா புது புது கிளைகள் வரும், புது புது பழங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ கிளை நறுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த பக்கமே ஊழியக்காரன் போகிறதில்ல. ரெக்கார்டு கட்டு போ, எனக்கு வேணுங்கிற தசம்பாக காணிக்க மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரசங்கம் மட்டும்தான் எனக்கு வேலை, மற்ற எதையும் நான் கவனிக்க மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு தெரியாது. ஊழியத்தில் தேவையில்லாத காரியங்கள் என்ன உள்ளே பூந்துருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும் ஊழியக்காரன். ஆடுகள் எதனால் காணாமல் போகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். கிளை நறுக்கப்படுவது, கிளை நறுக்கப்படுவதுன்னு சொன்னால் வேண்டாத காரியங்களை நம்மளிருந்து மாற்றி போட வேண்டும். நல்ல காரியம் மாதிரி தெரியும், ஊழியத்தினுடைய ஒரு பங்காக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதில் கனிகள் இல்லையே. அப்போ ஊழியத்தில் ஒரு பங்காக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஊழியத்துக்கூட இணைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதில் கனிகள் இல்லாமல் இருக்கும்போது அந்த கிரிகளை நாம் வெட்டி எடுக்க வேண்டும். அப்போ திராட்சை செடியை கவனிக்காமல் இருந்தோம்னா அது மாதிரி காடு மாதிரி வளர்ந்து 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 இருக்கும், ஒன்று ரெண்டு பழம் இருக்குது, அது ரொம்ப கசப்பான பழமாக இருக்கும். இப்படி வந்து ஊழியத்தில் தேவையில்லாத காரியமெல்லாம் வளர்ந்து 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 கிளை நறுக்கப்படாமல் போய்விட்டது. அப்புறம் களை கொத்தி எடுக்கப்படாமலும், களைன்னு சொன்னால் வேண்டாத வேர்களை வளர்ந்துருக்கிறதா, அதையும் எடுக்கல, அதையும் விட்டாச்சு. ஏன்னா அதெல்லாம் வந்து திராட்சை செடி கீழே இருக்கும், ஆனால் திராட்சை செடி மட்டும் வளர்ந்து நீளமாக அப்படியே கொடியை விட்டுட்டு போயிடும். திராட்சை தோட்டத்துக்குள்ளே போனவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். திராட்சை தோட்டம் எப்படி இருக்குன்னா பார்த்துருக்கீங்களா? திராட்சை செடி வந்து வயசு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், தென்னை மரத்து மாதிரி 50 வருஷம் இருக்குது, 75 வருஷம் இருக்கிற செடியெல்லாம் இருக்குது. இப்படி ரொம்ப நீண்ட காலம் பயிர் அது. அது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லுக்கால் சுற்றிலையும் நட்டுருவாங்க, நடுவுலையும் நட்டுருவாங்க. ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு கல்லுக்காலுடைய உயரம் இருக்கும். ஆமாம், அந்த ஒரு ஆளுடைய தலைக்கு மேலே தான் பந்தல் இருக்கும். ஆமாம், அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே போயிடுச்சுனா உடனே நிழலாக இருக்கும், எல்லாம் இலைகள்லாம் அப்படியே வந்து 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 அப்படியே இருக்கும். இந்த முள் வேலி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த வேலியிலேயே அந்த கம்பியை போட்டுருவாங்க, பந்தலை போட்டுருவாங்க. ஏன்னா 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷத்துக்கு அந்த பந்தல் இருக்கணும். இப்படி இருக்கும்போது திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க சொல்லுங்க பாப்பா? உள்ளமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன் உயரமாக இருக்கிறவங்க போக முடியறதில்ல? சரி, அதுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது? போக முடியாது, திராட்சை தோட்டத்துக்குள்ள போக முடியாது, ஹைட்டாக இருக்கிறவங்க போக முடியாது. ஆமாம், ரொம்ப குனிஞ்சுதான் போகணும், கடைசி வரைக்கும் குனிஞ்சியாக தான் இருக்கணும். ஆமாம், இல்லை என்ன அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? பெருமையாக இருக்கிறவன் ஊழியத்துக்குள்ளே வரக்கூடாது. ஆமாம், பெருமைப்பட்டவங்க கௌரவம் இருக்கிறவங்க அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற நான் இதில் பெரிய ஆள், அதில் பெரிய ஆள், இதில் பெரிய ஆள்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க திராட்சை தோட்டத்துக்குள்ளே உள்ளேயே போற முடியாது. ஆமாம், ஏன்னா உயரம் கம்மியாக இருக்கிறவங்களான்தான் ஆவியில் தன்னை தாழ்த்துகிறவர்களாக இருந்தால் திராட்சை தோட்டத்தில் இருந்து எப்போ வேணாலும் உணவு செய்யலாம். ஆ, எழுத்தின்படி இல்லை, ஆவிக்குரிய அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம். எழுத்துறேன், ஹைட்டாக இருக்க போக முடியாது, போக முடியாது. ஆஹா, பந்தலே வந்து கரெக்டாக 5-6 அடி 6 அடி அதுக்குள்ளே தான் போடுவாங்க. அந்த ஹைட் இருக்கிறவங்களுக்குள்ள தான் போக முடியும். ஒரு கல்லுக்காலையுடைய உயரம் எவ்வளவு? ஒரு 6 அடி, அந்த அளவு தான். அப்போ நடக்கிறதுக்கு நல்ல வழி இருக்கும். செடி வந்து 10x10 அகலத்தில் இருக்கும். 10 அடி, 10 அடினா ஒவ்வொரு நாத்துக்கும் இடையில 10 அடி. அப்போ திராட்சை தோட்டத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தினந்தோறும் ஆட்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திராட்சை தோட்டம் சரி போட்டாச்சா, ஒரு 20 வருஷம் ஆச்சு பயிர், 30 வருஷத்துக்கு உண்டான பயிர், நாம் கவனிக்க வேண்டாம், தானாக வளர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி விட முடியாது. திராட்சை தோட்டத்தில் தினந்தோறும் ஆட்கள் வேலைக்கு போயிட்டே இருக்கணும். ஒன்றா களை எடுக்கணும், இல்லை தண்ணி ஊற்றணும், அல்லது களை வந்திருக்கேன் வேற பார்க்கணும், அது என்ன பாதுகாப்பில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் வந்து வெளியில் இருக்கிற ஆட்கள் வந்து உள்ளே வர்றாங்களான்னு பார்க்கணும். எல்லா இதுவும் அப்புறம் உரம் போடணும், எல்லாமே செய்யணும். தினந்தோறும் கவனிக்கணும் திராட்சை தோட்டத்தை. அப்படி திராட்சை தோட்டத்தை தினந்தோறும் கவனித்தாதான் பழம் கொடுக்கும்போது நல்ல பழமாக கொடுக்கும், நல்ல சுவையுள்ள திராட்சை செடியாக ரசமாக நம்ம பார்க்க முடியும். கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடிகளும் நெரிஞ்சலும் முளைக்கும். எப்படி முச்செடி நெரிஞ்சல் எப்படி முளைக்குது? சரி, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவாக இருக்கும்? முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். எழுத்தின்படி நாம் திராட்சை செடியை களை கொத்தி எடுக்காமல் போயாச்சுன்னா முச்செடியும் நெரிஞ்சலும் முளைச்சிருது. அப்படி அதன்படி ஆவிக்குரிய அர்த்தம். முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும், சொல்லுங்க பாப்போம். இல்ல, முள்ளும் நெரிஞ்சலும் முளைச்சிருச்சா? இன்னும் திராட்சை தடிக்கல, திராட்சை தோட்டத்துக்குள்ள போனா கால் வச்சா குத்தும். இல்ல, முச்செடியும் நெரிஞ்சலும் முளைச்சதுனால திராட்சை தோட்டத்துக்குள்ள போனாவே முள்ளு குத்தும். முளைச்சி கிடக்குது, உள்ள போனாவே காலில் முள்ள குத்தும். கரெக்டு, அதனுடைய பொருள் என்ன? முள் முளைச்சி கிடக்குது, அது சுத்தம் பண்றது ரெண்டாவது காரியா, அதனுடைய பொருள் என்ன? ஆ, உள்ளேயே போக முடியல. முள்ளு நெரிஞ்சிருந்தா கர்ம பாவம், ஜென்ம பாவம். ஆமாம், களை குத்தி எடுக்காமல் போனதுனால, தினந்தோறும் இந்த நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணாதனால ஊழியக்காரங்கிட்டையும் சரி விசுவாசிக்கிட்டையும் சரி தேவனுடைய நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தாதனால ஜென்ம பாவமும் கர்ம பாவமும் வளர்ந்து இந்த திராட்சை செடியை நசுக்கி போடுது. அதுக்கப்புறம் அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். பாருங்க, மழை பெய்யக்கூடாதுன்ட்டு மேகங்களை கட்டளையிட்டு வராமா, மழையே பெய்யாது. என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? மழை பெய்ய மாட்டேங்குது. ஆமா, சகரியா 10:1
அவர்களுக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார்.
போதும், போதும், அப்போ மழை வந்து யாருக்கு பெய்யுதுன்னா அவரவருக்கு. யார் வேதத்தை வாசிக்கிறாங்களோ, யார் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறாங்களோ, யார் கர்த்தருடைய ஆலோசனை நிலைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய ஞானம் வெளிப்படுத்தப்படுகிறது அல்லது ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. பைபிள் வாசிக்காதவனுக்கு, சிந்திக்காதவனுக்கு, தியானிக்காதவனுக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுவதில்லை. மழைன்னு சொன்னால் வாயிலிருந்து புறப்படுகிற இனிமையான வார்த்தைகள். ஆமாம், கசப்பான வார்த்தைனா புழுதி மழை. பேசுறது நம்ம கெட்ட வார்த்தைகளாக பேசுனாங்கன்னா அது மழைன்னா சொல்ல முடியும்? ஆமாம், அது ஆழங்கட்டி மழைன்னு சொல்லலாம். ஆமாம், அப்படியே சும்மா தெரிக்கும் வார்த்தைகள் எல்லாம். மழைனா நின்று செடிக்கு நிதானமாக செடி பாதுகாப்போடு இருக்கும்படியாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பெய்யறது மழை. ரொம்ப வேகமாக தண்ணி அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? செடியுடைய வேரெல்லாம் பிச்சு போயிடும். அந்த மாதிரி வந்து மழை பெஞ்சால் பரவாயில்ல, இடியே பயங்கரமாக இடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் செடியெல்லாம் கருகி போயிடும். தேவையில்லாத வார்த்தைகளை வந்து வேகமாக பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா இடி. இடினா ஒவ்வொரு வார்த்தையை கேட்கும் போது இஞ்சி நெஞ்சில் படப்படா படப்படா படப்படான்னு ஒரு பயம் இருக்கும், கேட்குறவங்களுக்கும் சரி அது பேசுகிறவங்களுக்கும் சரி. ஆனால் மெதுவான வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை பேசும்போது அது மழை மாதிரி அது நம்மளுக்கு இனிமையாக இருக்கும். அப்போ இடி இடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது எல்லாமே உள்ள ரகசியமாக இருதயத்துக்குள்ளே தான் நடக்கும். இது இருதயத்துக்குள்ளே நடக்காமல் இடி இடிக்கிறதும் மின்னல் அடிக்கிறதும் வெளியில் தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? ஆமாம், கடுகு புரிகிற மாதிரி இருக்கும். சுடு தண்ணியை காலில் ஊற்றிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கடுகு பொறிவாங்க. அதனால் மழை அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக தான். பக்கத்தோரத்தில் மழை பெஞ்சிருக்குது, நாம் போய் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னா முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் ஊழியத்தில், இந்த ஊழியத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், பக்கத்தில் ஒரு ஊழியத்தில் ஆசீர்வாதம் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணணும்? திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கே காசு கிடைக்கும் சொல்லிட்டு, எங்கே வருமானம் கிடைக்கும் சொல்லிட்டு, இல்லை எந்த வழியில் இன்னும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நூதனமான வழிகளை தேடிக்கொண்டு போவாங்க. யாருக்காவது ஏதாவது விசுவாசிக்கு தேவை இருக்காதா? இவங்க யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களே, எங்களுக்கு இது வேணும், இந்த காரியம் ஒன்றும் செய்ய முடியல, சரி இது பாஸ்டர்கிட்ட கேட்போம், அவருக்கு கொஞ்சம் தெரியுமா இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. இப்படி ஒரு காரியம் நடக்கணும், இப்படி ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஆளுகளை வச்சுருக்காரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டு, இவங்க இவ்வளோ காசு கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால் நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் அதை அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பக்கம் வாங்கி வாங்கி நிறைய சபைகளை பிரச்சனையாகி விசுவாசிகள் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் சபையை விட்டு எத்தனையோ விசுவாசி ஓடி போயிருக்காங்க. எத்தனையோ ஊழியக்காரனுடைய பெயர் வந்து இதனால் கெட்டு ஊழியத்தில் வந்து தேவனுடைய நாமம் வந்து கனவீனம் அடைஞ்சிருக்குது. அதனால் ஆண்டவர் வந்து மழையை கொடுக்கலனா ஊழியக்காரன் இனிமையான வார்த்தைகளை பேச முடியாது. யோவான் 15:1-7 வாசிப்போம்.
நீங்களும் என்னையும் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நினைத்திடாவிட்டால் கொடியை எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உழந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
ஆ, போதும். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன சொல்லிக்கிட்டாரு, திட்டமான ஒரு கட்டளையை போட்டு போயிட்டாரு. இனி யாரும் ஏமாற்ற முடியாது, திராட்சை தோட்டத்தை அபகரிக்கணுங்கிற எண்ணமும் முடியாது, குத்தகை பணத்தை ஏமாற்ற முடியாது. திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யாமல் இருந்தானா அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ என் பிதா என்னென்ன காரியத்தை செய்ய போகிறாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து கனி கூடாமல் இருக்கிறவர்களை அவர் அறுத்து போடுகிறார். யார்? பிதா அறுத்து போடுகிறார். அவர் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ அறுத்து போடுறதுன்னு ஒன்று தான், சுத்தம் பண்ணுறது ஒன்று தான். அறுத்து போடுறதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக வெட்டி போடுறது. சுத்தம் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன காஞ்சி போன சருகுகள்லாம் வெட்டி வெட்டி எடுக்கிறது, அதுதான் சுத்தம் பண்ணுறது. அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பாவங்களை சுட்டி காட்டி உணர்த்துவது, சுத்தம் பண்ணுவது. வெட்டி போடுறதுனா ஆமாம், ஒரே மட்டும் ஆளை காலி பண்ணிடுறது. அப்போ ஊழியம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரே மட்டும் இல்லாமல் போயிடும். ஊழியத்தில் சிலவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர்ற குறைகளை சரி பண்ணி அந்த ஊழியத்தை அப்படியே நடத்திட்டு போவாங்க. அப்போ கர்த்தரிலே நிலைத்திருக்கணும், தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது, மாட்டாது போல நீங்களும் மண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒருவன் கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். அப்படி கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்காவிட்டால் அவனால் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கறதுன்னு சொன்னால் நற்கிரியைகளை செய்ய முடியாது. கனினா நற்கிரியைகள், கனி கொடுப்பதுன்னா வெளிப்படுது, நற்கிரியைகள் வெளிப்படாது. அப்போ இன்றைக்கு நற்கிரியைகள் வெளிப்படாமல் என்ன பண்ணுது, எல்லாம் கசப்பான பழம்தான் அவன் வந்துட்டுருக்குது. அஞ்சாம் வசனம் வாசிப்போம்.
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
போதும். அப்ப மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப நாம கர்த்தரில் நிலைத்திருக்கணும், கர்த்தரும் நம்மளில் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். மிகுந்த கனினா தேவையான நற்கிரிகளை நாம் கொடுக்க முடியும். அப்படி நிலைத்திராவிட்டால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வெளியே எரியுண்ட கொடியை போல எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னி கடல் அக்னியிலே போடுவார்கள், அவையில் இருந்து போவோம். அப்போ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தேவன் அவர்களை நியமிப்பார். அந்த மாதிரி ஆட்கள் அவர்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் இல்லாமல் போவார்கள். அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த திராட்சை செடி கனி கொடுக்கும். திராட்சை செடினா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் திராட்சை கொடிகள். கிறிஸ்து வந்து திராட்சை செடி, நாம் வந்து கொடிகள், அவரிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்கள். அப்போது இந்த திராட்சை தோட்டத்துக்கு எஜமான ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அப்போ அவர் தான் இந்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் திராட்சை செடியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படியாக நாம் தேவனுடைய ஊழியத்தில் நிலைத்திருந்தால் அல்லது தேவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த நற்கனி கொடுக்கிறவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு நல்ல இனிப்பான பழங்களை கொடுக்க முடியும். இல்லாட்டினா நம்முடைய நற்கிரிகளில் வெளியில் வெளிப்படும் போது கசப்பான பழம் மாதிரி தெரியும். அதனால் நம்முடைய நற்கிரிகள் இனிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். தானியேல் 7:27 தானியேல் 7:27 போதும். அப்போ இந்த ராஜ்யம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பிடுங்கி ஆண்டவர் வேற ஒரு ஆளுகிட்ட கொடுக்க போறார். அது யாருன்னா பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் ஒப்பு கொடுக்கப்படும். மத்தேயு 21:43 போதும். ஊழியம் வந்து ஊழியத்தில் தேவனுக்கு துதி கணம் மகிமை செலுத்தாமல் நற்கரிகள் செய்யாமல் யாராவது ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த ஊழியம் அவர்களிட்டிருந்து பிடுங்கப்பட்டு வேறொரு ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது வந்து இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யங்கிறது ஊழியம். அப்போ இதை மொத்தமாக பிடுங்கி ஆண்டவர் வேறு ஜனங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஊழியத்தை ஒப்பு கொடுக்க போகிறார். அப்போ ஊழியம் வந்து ஒழுங்காக செஞ்சால் ஊழியம் அவங்ககிட்ட நிலச்சிருக்கும். ஊழியத்தை அபகரிக்கணும், புத்தக பணத்தை ஏமாற்றணும் அப்படின்னு ஏதாவது ஊழியக்காரன் நினச்சானா அவனுடைய ஊழியம் அவங்ககிட்டருந்து பிடுங்கப்படும். அவன் ஒன்றும் இல்லாமல் எரியுண்ட செடியை போல இருந்து அவன் காய்ந்து போன சருகை போல இருப்பான். அவன் வறட்சியான இடத்துல தங்கினவன் போல இருப்பான். அப்போ ஊழியத்திலே வந்து தேவனுடைய வார்த்தைகளே நிலைத்திருந்து தேவனுடைய பிரமாணத்தின்படி நிலைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். அதை விட்டு போட்டு எப்படியாவது ஊழியத்தில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டம் போட்டு சுயமான காரியங்களை செய்தால் அவர்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் தண்டிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:4
நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிகளின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசன பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடைய 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல்.
போதும். இங்கு நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய ஊழியம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் ஒப்பு கொடுக்கப்படும். அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சி முழுவதும் தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்கிறது. அப்போ இன்றைக்கி ஊழியம் நடக்கிறதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 1000 ஆண்டாட்சியினுடைய காரியங்களை இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு உணர்த்துவது தான் இன்றைக்கி நடக்கிற ஊழியம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த பூமியிலேயும் ஆசீர்வாதம் கிடைக்கும், மேலும் மரணத்துக்கு பின்பதாக அவர்களுக்கு 1000 ஆண்டாட்சியிலையும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ இந்த பூமியில் இருக்கும்போது கொஞ்சத்தில் உண்மையில்லவனாக இருக்கும்போது 1000 ஆண்டாட்சியில் வரும்போது அதிகத்திலும் உண்மையில்லவனாக ஆண்டவர் வைப்பார். அப்படியாக எல்லாரும் பரிசுத்தவான்களாக மாறுகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்கள் பரிசுத்தவான்களாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு 1000 ஆண்டு ஆட்சி ஒப்பு கொடுக்கப்படும். அது தேவனுடைய ராஜ்யம்தான். அப்போ உண்மையான தேவனுடைய ராஜ்யம் எதுன்னு கேட்டிங்கன்னா 1000 ஆண்டு ஆட்சி. ஆனால் இன்றைக்கி வந்து தேவனுடைய ராஜ்யங்கிற நிலைமையில தான் ஊழியம் இருந்துகிட்ருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமையில் வந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை விடாமல் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இவர்கள் சொந்தமாக அபகரிக்க வேண்டும், ஊழியத்தினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும், தங்களுக்கு புகழையும் பெருமையும் தேட வேண்டும் என்று சொல்லுகிற போகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் இவர்களிடத்திலிருந்து நீக்கப்படுகிறது. அப்போ இந்த பூமியில் யார் தேவனுக்கு துதி கன மகிமை செலுத்தி ஊழியம் செய்து தேவனுடைய வார்த்தையின்படி மறிக்கிறார்களோ அவர்களுக்கு உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இந்த பூமியில் 1000 ஆண்டு ஆட்சியினுடைய ஊழியத்தை தேவன் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதனால் ஊழியத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் கொடிகள், நாம் திராட்சை செடியில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். மிகுந்த கனியினுடைய பிரதிபலனமாக தேவன் நம்மளுக்கு 1000 ஆண்டு ஆட்சியிலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிடுகிறார். அதனால் களைகள் நம்மகிட்ட ஏதாவது இருக்குதா, முச்செடி ஏதாவது வளர்ந்துருக்குதா, நம்முடைய திராட்சை தோட்டம் எப்படி இருக்குதுங்கிறத ஒவ்வொரு நாளும் நாம் பரிசோதித்து அதை சீர்படுத்தினோம் என்று சொன்னால் நம்மளிலே அதிகமான நற்கிரியைகள் வெளிப்படும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிக்காமல் அப்படியே போட்டு பரவாயில்ல, நேரத்துலாம் பிரசங்கம் மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தோம்னா முள்ளும் நெருஞ்சலும் முளைச்சி அது திராட்சை செடியும் கெடுக்கும். திராட்சை செடியை கெடுத்ததும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையும் அது கெடுக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.